மனித உருவில் இருப்பவர்கள் எல்லோரும் ஒரே மாதிரிதானே இருக்கிறார்கள். இதில் தேவர்கள் மனிதர்கள் என்று பிரித்து சொல்வது எப்படி? எங்களை போலத்தானே நீங்களும் இருக்கிறீர்கள் என்று சிலர் கேட்கிறார்கள் என்று ஒரு மாணவர் திருச்சபையில் சொல்ல, ஆண்டவர்கள், அவன் ஒரு ஜாதியிலே இன்னும் பிறக்கவில்லையே, நரனாகத்தானே இருக்கிறான். அவன் தன் ஜாதியிலேயே தள்ளப்பட்டவனாக இருக்கிறானே, அதை நினைக்காமல் பிறருக்கு நியாயம் வேறே பேச வருதே அந்த உருவம். அது என்ன வேண்டுமானாலும் பிதற்றும், அதன் பேச்சை ஒரு பேச்சென்று நாம் கேட்டுக்கொள்ளுவதா? அவனை வேதம் மதிக்கிறதா? இல்லையே, தான் பிறந்த ஜாதிக்கு துரோகி அவன். அவன் சொல்லும் ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது பாவமாகத்தான் இருக்கும். ஏன், அவனே பாவியாக இருக்கிறான். அவன் தான் இன்ன ஜாதி என்று சொல்லிக் கொள்ளுகிற அந்த ஜாதியில் இன்னும் நிஜமாக பிறக்கவில்லையே. காயத்ரி மந்திரத்தை அவன் வாயில் சொல்லுவதும் நாம் அந்த கோடி சூரிய அலங்கார ரூபத்தை நேரில் தரிசனையாக காண்பதும் இரண்டும் ஒன்றா? நாம் அந்த காயத்ரி மந்திரத்தை சொன்னதும் அது நமக்கு தோற்றத்தில் நின்று நம்மை பிரம்மலோகத்தில் ஏற்ற அதையே அவன் வாயில் சொல்லி கீழ்த்தர நரகத்திற்கு போகிறானே, இரண்டும் ஒன்றாகுமா? வாயில் சுவை உணர்வது மிருகம், செவியில் சுவை உணர்வோர் தேவர்கள். அவனுக்கு வாய்ச்சுவைதான் தெரியும், செவிச்சுவை தெரியாது. கடைசியில் அவனுக்கு விளக்குமாறும் சாணிச்சட்டியும் உரிய மரியாதையாகவும் நெருப்பே பஞ்சனை மத்தையாகவும் வந்துவிடுகிறதே. எங்கே அதை மாற்றட்டும் பார்க்கலாம். அவன் செத்தால் பிணநாற்றம் கிளம்புது. அவன் வேதமே அவனை மட்டமாக சண்டாளன் என்று சொல்லுது. ஆனால் அதே வேதம் நம்மை புகழுது, நம்மை பிரியமாக தோத்திரித்து கூப்பிடுகிறது, அவனை கேவலம் பண்ணி தள்ளுகிறது. வேத சட்டம், தேவநீதி சட்டம் நம்மை தேவன் என்று அழைக்கிறது, அவனை நரன் என்று சொல்லுகிறது. தேவனுடைய சொல்லு நிசமாகுமா? அல்லது பேயனுடைய சொல்லு நிசமாகுமா? அவன் எங்கே போகிறான்? நித்திய நெருப்புக்கு போகிறான். நாம் எங்கே போகிறோம்? நித்திய பேரின்ப உலகுக்கு போகிறோம். தேவ தரம் இன்னதென்று தெரியாதவன் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். அவன் கண் தெரியாத ஒரு குருடனை போன்றவன். நரனாக இருந்து பேயாக விளைந்து விட்டான். நரனுடைய விளைவு பேய். அதனால்தான் அந்த கேள்வி, வாயில் வந்ததை பேசுவது. தேவனுடைய விளைவு நித்திய இன்பம். அதன் பெருமையை உன்னதத்தை அவனால் நினைக்கத்தான் முடியுமா? அவனுடைய வார்த்தையிலே அவன் தலையில் நிற்கிற சாவை பற்றிய பேச்சு இருக்கிறதா? யமபயத்தை பற்றி பேச பேசத்தான் மெய்ஞான அறிவு உண்டாகும். யாருக்கும் யமபயம் வந்த பிறகுதான் ஞான இச்சை வரும். அர்ஜுனனுக்கு அறிவு வந்தது எப்போ? போர்க்களத்தில் அந்த யமபயம் ஏற்பட்ட போது அல்லவா அறிவு வந்தது? ஆம். பின்னால் வரப்போகிற வாழ்க்கையை பற்றி ஒன்றும் தெரிந்து கொள்ளாதவன் இந்த அழி உலகில் இன்றைக்கு கஞ்சி குடிக்கிறானே, அதைத்தான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு இருக்கிறான். தான் நல்லா வாழ கவசம் தாயத்தை கட்டி கொள்ளுவது, சோசியம் பார்ப்பது என்று எதையெதையோ செய்கிறானே. பிறவிப்பினி என்ற கடப்பாறை, ஆசை பூசை மந்திரம், ஜபம் என்ற இந்த சுக்கு கஷாயத்திலா கரையப் போகிறது? தீர்க்கமாக பார்க்கும்போது புராதனமாக இருக்கும் மதங்களிலே சைவம்தான் ஆதி புராதன முதல் கூறாக எடுத்து வைக்கப் பெற்ற மதம் என்று தெரிகிறது. பாவியை சுடவும் யோகியை புதைக்கவும் வேண்டும் என்ற அடித்தளத்தில் வந்தது சைவ மதம். அதனால்தான் அதில் செத்தால் தீட்டு என்பது இன்னும் மாறாமல் இருக்கிறது. ஆனால் கடைசியாக வந்த மதத்தில் தனது வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளதற்கு முரணாக அந்த தீட்டு வீட்டிலேயே உட்கார்ந்து பிணத்தின் கையிலேயே கொடுத்து அதை எடுத்து தின்ன வந்துவிட்டார்கள். பிரதானமான இதுவே மாறிவிட்டது. இதை குறித்துத்தான் யுக இறுதி நேரத்தில் வேதம் வெறும் கடிதமாக போய்விடும் என்று தீர்க்க தரிசனங்களில் கூறப்பட்டு வருகிறது. அந்த பாவகர அசுத்தத்தை மாற்றி புண்ணிய பரிசுத்தத்தில் ஆக்குவதற்கு இந்த மெய்வழி என்னும் மேடு தாபிக்கப்பெற்று இருக்கிறது.